إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள் எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள் எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கிட்டு செல்லும் என்று சொன்னவன் ஆகிய போலவே ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் மிக பெரும் அருளாக அல்லாஹுடைய மிகப்பெரிய மன்னிப்பாக மனிதர்களுக்கு கொடுக்கின்ற நரக விடுதலைகளை எல்லாம் கொடுக்கப்படுகின்ற ஒரு மாதமாக எங்களிடத்தில் வந்த மாதம் எங்களை நல்லவர்களாக மாற்றி நல்லவர்களாக வாழ வைத்து நல்லவர்களாக மரணிக்க வைக்க வந்த மாதம் ரமலான் மாதத்தை அடைந்து அதில் பெரும்பான்மையான பகுதிகளை கழித்துவிட்டு கடைசி பத்தில் எஞ்சியிருக்கின்ற நாட்களில் நாங்கள் வீற்றிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த உலகத்தில் மனிதர்களை படைத்த அல்லாஹ் அந்த மனிதர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில வித்தியாசமான ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறான். அந்த ஏற்பாடுகளை பொறுத்தவரையில் ஏன் அல்லாஹ் இப்படி செய்து வைத்திருக்கிறான் என்ற கேள்விகளை அல்லாஹ்விடத்தில் மனிதனால் தொடுக்க முடியாது. அல்லாஹ் செய்கின்ற விடயங்களை பற்றி அவனிடத்தில் கேள்வி கேட்க முடியாது. மனிதர்கள் செய்கிற விடயங்களை பற்றி அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய செயற்பாடுகளில் அவன் தனித்தவன், அவனிடத்தில் யாரும் கேள்வி கேட்க முடியாது என்ற ஒரு அடிப்படையை இஸ்லாம் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தருகின்றது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் மனிதர்களை படைத்த அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த மனிதர்களில் ஒரு சாராரை தேர்வு செய்து அவர்களை நபிமார்கள் என்று அறிமுகப்படுத்துகின்றான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிற பொழுது மனிதர்களில் அல்லாஹ் தேர்வு செய்து அந்த நபிமார்களை அல்லாஹ் அனுப்புகின்றான். எப்படி அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு அலமு ஹைது யஜ்அலு ரிஸாலத்தஹு, அவனுடைய அந்த நுபுவத்தை அவனுடைய அந்த தூதுவத்துவத்தை எங்கு வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் அறிந்தவனாக இருக்கிறான். யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறானோ அவர்களை மனிதர்களிலிருந்து தேர்வு செய்து அவர்களுக்கு அந்த ரிஸாலத் என்ற தூதுவத்தை கொடுக்கின்றான். அந்த நபிமார்களில் எல்லாம் முஹம்மது நபி என்ற கடைசி நபியை தேர்வு செய்து அவர்தான் ஆலமுடைய மக்களுக்கெல்லாம் தலைவர் என்ற அந்த அந்தஸ்தை கொடுத்து வைத்திருக்கிறான். சுவனத்தின் கதவை முதலாவது தட்டுகின்ற பாக்கியத்தை அந்த முஹம்மது நபி அவர்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறான். அதே போல நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் மலக்குமார்கள் என்பது மிகப்பெரிய ஒரு படைப்பாக இருக்கிறது. அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த மலக்குமார்களில் சிலரை தேர்வு செய்து அவர்களுக்கு என்ற குறிப்பிட்ட பொறுப்புகளை கொடுத்து வைத்திருக்கிறான். அதிலும் தலைவராக ஜிப்ரீல் என்ற மலக்கை தேர்வு செய்து அவர் வஹி என்ற அந்த அல்லாஹ்வுடைய அந்த வஹியை கொண்டு வந்து சேர்க்கிற பொறுப்பை கொடுத்து அவருக்கு ரூஹ் என்ற ஒரு பெயரை கூட அல்லாஹ் சூட்டி வைத்திருக்கின்றான். அதே போன்று இந்த உலகத்தை படைத்த அல்லாஹ் இந்த பூமியை முழுக்கவும் மனிதனுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கிறான். அந்த பூமியிலே அல்லாஹ் தனக்கு விருப்பமான ஒரு இடமாக மக்கமா நகரை தேர்வு செய்திருக்கிறான் என்பதை நாங்கள் பார்க்க முடிகிறது. இப்ராஹிம் நபி அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றான், இப்ராஹிம மக்கானல் பைத்தி, அல்லாஹ் இப்ராஹிம் என்ற அந்த நபிக்கு கஅபத்துல்லாஹ் கட்டப்பட்டிருக்கிற அந்த இடத்தை அப்படியே ஒதுக்கி கொடுத்து விடுகிறான். எதற்காக தெரியுமா? அந்த இடத்தை நீங்கள் சிறுக்கில் இருந்து சுத்தப்படுத்த வேண்டும். நின்று வணங்குபவர்களாகவும் ருக்கு செய்பவர்களாகவும் தவாபு செய்பவர்களாகவும் அல்லாஹ்வை வணங்குகின்ற மனிதர்களுக்கு அந்த இடத்தை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். அதே போன்று பார்க்கிறோம், உலகத்திலே 12 மாதங்களை படைத்த அல்லாஹ் அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இந்த உலகத்தை படைத்த நாளில் இருந்து இந்த உலகத்தில் 12 மாதங்கள் தான் இருக்கின்றன. அந்த 12 மாதங்களில் 4 மாதங்களை அல்லாஹ் சிறந்த மாதமாக ஆக்கி வைத்திருக்கிறான். நபிகளார் சொல்கிறார்கள், 3 மாதம் தொடர்ச்சியாக வருகிறது, 1 மாதம் விடுபட்டு வருகிறது. துல்கஅதா, துல்ஹிஜ்ஜா, முஹர்ரம், ரஜப் என்ற இந்த 4 மாதங்களும் 12 மாதங்களில் சிறந்த மாதமாக, யுத்தம் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதமாக ஆக்கப்பட்டு அது கௌரவிக்கப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று கிழமையிலே 7 நாட்கள் இருக்கின்றன. கிழமையிலே 7 நாட்கள் இருக்கின்றன. அந்த 7 நாட்களில் அல்லாஹ் என்ன செய்கிறான்? வெள்ளிக்கிழமையை சிறந்த நாளாக ஆக்குகின்றான். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையும் சொல்கிற பொழுது எப்படி சொன்னார்கள்? கைரு யோமின் தலாசு பி ஷம்சு, இந்த உலகத்தில் சூரியன் உதிக்கிற நாட்களில் மிகச்சிறந்த நாள் எது தெரியுமா? அதுதான் வெள்ளிக்கிழமை என்று சொல்லிவிட்டு அதிலேதான் ஆதம் நபி படைக்கப்பட்டார்கள், அதிலேதான் சூனத்துக்குள் நுழைவிக்கப்பட்டார்கள், அதிலேதான் சூனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள் என்று சொல்லிவிட்டு அதிலேதான் கியாமத்து நாளும் வரும் என்று சொன்னார்கள். எனவே கிழமையிலே இருக்கிற 7 நாட்களில் சிறந்த ஒரு நாளாக இந்த வெள்ளிக்கிழமையை அல்லாஹ் தேர்வு செய்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதே போன்று பார்க்க முடிகிறது, மாதத்தில் இருக்கின்ற 30 நாட்கள், மாதத்தில் இருக்கின்ற 30 நாட்களிலும் பகல் என்ற ஒரு பகுதி இருக்கிறது, இரவு என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அதிலே நாங்கள் எடுத்து பார்ப்போமாக இருந்தால், ஜுல்ஹிஜ்ஜா மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்கள் இருக்கின்றன. அதற்கு அல்லாஹ் ஒரு சிறப்பை கொடுத்து வைத்திருப்பதை பார்க்கிறோம். நபிகளார் எப்படி சொல்கிறார்கள்? ஒரு மனிதன் செய்கிற அமற்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அமல் எது தெரியுமா? அது அந்த துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய 10 நாட்களில் செய்யப்படுகிற அமல் என்று சொன்னார்கள். அப்படி என்றால் அந்த 360 நாள் என்று சொன்னால் அதிலே அந்த 10 நாட்களுக்கு அல்லாஹ் ஒரு சிறப்பை கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்றுதான் இரவுகளில் சிலதை அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறான். அந்த இரவுகளில் தான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று சொல்லுகின்றோம். அதிலே 10 இரவுகளை நபிகளாய் சொல்கிறார்கள். அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்பதை நீங்கள் ரமலான் மாதத்தின் கடைசி பத்திலே தேடிக்கொள்ளுங்கள். எனவே அந்த இரவு என்று வருகிற பொழுது ரமலான் மாதத்தின் கடைசி 10க்கு சிறப்பு இருப்பதை பார்க்க முடிகிறது. அந்த 10லும் ஒன்றாக கதிருடைய இரவை அல்லாஹ் தேர்வு செய்து அதை கௌரவப்படுத்தி இருக்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்க முடிகின்றது. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானுடைய கடைசி 10க்கு இஸ்லாம் என்ன சிறப்பு சொல்லி இருக்கிறது? நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்கிற பொழுது சொல்கிறார்கள், இந்த கடைசி 10 வந்து விட்டால் நபிகளார் என்ன செய்வார்களாம்? சத்தம் இசரவு, தன்னுடைய வேட்டியை இறுக்கி கட்டிக்கொண்டு வாயா லைலஹு, அந்த இரவுகளை ஹயாத்தாக்கி வாய்க்கல அகலஹு, தன்னுடைய குடும்பத்தவர்களை அந்த இரவை ஹயாத்தாக்குவதற்காக எழுப்பி விடுவார்களாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் இந்த 10 நாளுக்கு கொடுத்த அந்த சிறப்பு தான் அதிலே ஒரு விசேட கவனம் செலுத்துகிறார்கள். ஹதீஸுகளை நாங்கள் தேடி பார்த்தால் பெண்மணிகள் எல்லாம் ஏனைய இரவுகளில் நின்று வணங்கியதாக தெளிவாக பார்க்க முடியாது. நபிகளாருடைய மனைவிமார்கள் குறிப்பிட்டு எழுப்பிவிடப்படுகிற நாள் என்றால் அது ரமலான் மாதத்திலும் கடைசி 10 நாள் தான் என்பதை எங்களால் பார்க்க முடிகிறது. அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வக்கான எஜித்தைது பீஹா மாலா எஜித்தைது பீ தைரிஹா என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். ஏனைய நாட்களில நபிகளார் முயற்சித்து வணக்கம் செய்வதை விட இந்த கடைசி 10 நாட்களில் நபிகளார் என்ன செய்வார்களாம்? கவனம் செலுத்தி வணக்கம் செய்வார்களாம். காரணம் என்ன? அந்த 10 நாட்களுக்கு இஸ்லாம் சிறப்பு வைத்திருக்கிறது. இது புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு ஹதீஸ். அதே போன்று பாருங்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியிலே தன்னை ஒதுக்கி கொண்டு வணக்கத்துக்கு என்று ஈடுபடுகின்ற அந்த எழுத்துக்காவுடைய வணக்கத்தை நபிகளார் எப்பொழுது செய்கிறார்கள்? புகாரியிலே வருகிற ஹதீஸிலே பார்க்க முடிகிறது, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்ப கட்டங்களில் ரமலான் மாதத்தின் நடுப்பத்தில் என்ன செய்வார்களாம்? எழுத்துக்காவ இருப்பார்களாம். நடுப்பத்தில் எழுத்துக்காவ இருந்து கொண்ட நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவரிடம் என்ன செய்கிறார்கள்? 20வது நாள் வந்துவிட்டால் சுபகை தொழுதுவிட்டு நபிகளார் என்ன செய்வார்களாம்? அவர்களும் திரும்பி போவார்களாம், நபித்தோழர்களையும் திருப்பி அனுப்பி விடுவார்களாம். ஒரு வருடம் என்ன செய்கிறார்கள்? நபிகளார் சொல்கிறார்கள், லைலத்துல் கத்ர் எனக்கு காட்டப்பட்டது, அது மறக்கடிக்கப்பட்டு விட்டது, அது கடைசி பத்திலே தான் இருக்கிறது. யாரெல்லாம் என்னோடு நடுப்பத்திலே எழுத்துக்காவிருந்தீர்களோ அவர்கள் எல்லோரும் என்ன செய்யுங்கள்? கடைசி பத்திலும் எழுத்துக்காவிருந்து கொள்ளுங்கள் என்று நபிகளார் என்ன செய்கிறார்கள்? கடைசி பத்தை எழுத்துக்காவிருப்பதற்கு என்ற நாட்களாக எனக்கும் உங்களுக்கும் நபிகளார் என்ன செய்கிறார்கள்? காட்டி தருகிறார்கள். அதையும் புகாரி முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிதாபுகளில் பார்க்க முடிகின்றது. எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த கடைசி 10 நாளுக்கு இஸ்லாம் ஒரு சிறப்பை கொடுத்திருப்பதோடு அந்த 10 நாட்களில் ஒன்றாக இருக்கிற லைலத்துல் கத்ர் என்ற அந்த இரவுக்கு இஸ்லாம் ஒரு சிறப்பம்சத்தை கொடுத்திருக்கிறது. அதில் மிக உச்சகட்ட சிறப்பு என்ன தெரியுமா? மனித சமூகத்தை படைத்த அல்லாஹ் அந்த மனித சமூகம் நேர்வழி பெற வேண்டும் என்பதற்காக அல் குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறான். அந்த அல் குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த இரவு லைலத்துல் கத்ருடைய இரவுதான். அந்த இரவை அல்லாஹ் அந்த 10 நாட்களுக்குள் தான் வைத்திருக்கிறான். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃப் ஷஹர். இந்த வேதத்தை நாங்கள் கத்ருடைய இரவிலே இறக்கி வைத்தோம். கத்ருடைய இரவு என்றால் உங்களுக்கு என்னவென்று தெரியுமா என்று கேட்டுவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அந்த இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது என்று என்ன செய்கிறான்? அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு இரவு தான், அந்த இரவை நாங்கள் ஹயாத்தாக்குகிற பொழுது வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிற பொழுது 1000 மாதங்கள் செய்த நன்மையை அப்படியே அல்லாஹ் தந்து விடுகிறான் என்ற செய்தியை எங்களால் பார்க்க முடிகின்றது. எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி படைத்தவன் அல்லாஹ்வினால் சிறப்பிக்கப்பட்ட கௌரவிக்கப்பட்ட 10 இரவுகளாக ரமலான் மாதத்தின் கடைசி 10 இரவுகள் இருக்கின்றன. அதில் ஒன்றாக லைலத்துல் கத்ருடைய இரவு இருக்கின்றது. இந்த லைலத்துல் கத்ருடைய இரவு எப்பொழுது வரும் என்று சொன்னால், இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் என்ன செய்கிறார்கள் என்றால், 27வது இரவுதான் லைலத்துல் கத்ருடைய இரவு என்று என்ன செய்கிறார்கள்? அடையாளப்படுத்தி வைத்திருக்கிறார்கள். சில பள்ளிகளுக்கு சென்றால் போர்டு போட்டு வைத்திருக்கிறார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவின் விசேட வணக்கங்கள். அதற்கு 27வது நோன்பு என்று செய்திருக்கிறார்கள், அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏன் ஒரு நாளை காட்டி தர முடியவில்லை? ஒரு நாளை காட்டி தந்திருந்தால் எல்லா முஸ்லிம்களும் என்ன செய்திருப்பார்கள்? அந்த இரவிலே முழுக்க முழுக்க நின்று வணங்கி என்ன செய்திருப்பார்கள்? எல்லாரும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை பெற்றுக் கொண்டிருப்பார்கள். அப்படிதானே? எல்லாரும் அல்லாஹ்வுடைய அருளை பெற்றுக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நபிகளாருக்கு அந்த இரவு மறக்கடிக்கப்படுகிறது என்றால் அதற்குரிய காரணம் என்ன? அது முஸ்லிம் சமூகத்துக்கு ரஹமத்தாக இருக்க போகிறது, அது முஸ்லிம் சமூகத்துக்கு நலவாக இருக்க போகிறது. அதனால்தான் அவ்வளவு சிறந்த இரவை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். ஆனா நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா? நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா? எங்களுக்கு தான் நலவு தெரியும், எங்களுக்கு தான் ரஹமத்து தெரியும் என்பது போல ஒரு இரவை மாத்திரம் என்ன செய்திருக்கிறோம்? முஸ்லிம் சமூகத்துக்கு காட்டி கொடுத்திருக்கிறோம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது நபிகளார் எப்படி சொல்கிறார்கள் என்றால், தஹர்ரவ் லைலத்துல் கத்ரி ஃபில் அஷ்ரில் அவாகிரி மின் ரமலான், ரமலான் மாதத்தின் கடைசி 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் கத்ருடைய இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நபிகளார் எப்படி சொல்கிறார்கள்? லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் கடைசி 10 தேடிக்கொள்ளுங்கள் என்ற செய்தியை நபிகளார் 10 இரவு களிலும் ஒற்றைப்படை இரவுகளுக்கு தான் நபிகளார் சொந்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். தவிர 27 என்றோ 23 என்றோ குறிப்பிட்ட ஒரு இரவை நபிகளார் குறிப்பிட்டு சொல்லவில்லை. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நான் நேரத்தோடு அந்த ஆரம்பத்தில் சொன்ன அந்த ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுப்பத்திலே எழுத்துக்காக இருப்பார்கள். ஒரு வருடம் என்ன செய்கிறார்கள், 20வது தினத்தன்று வெளியேறி செல்கிற பொழுது சுபகுக்கு பின்னால் நபிகளார் சொல்கிறார்கள், எனக்கு லைலத்துல் கத்ர் இரவு காட்டப்பட்டது, அது கடைசி பத்து ஒற்றை இரவுகளில் இருக்கிறது, எனவே நாங்கள் என்ன செய்வோம், தொடர்ந்து கடைசி பத்தை எழுத்துக்காக இருப்போம் என்று நபிகளார் இருக்கிறார்கள். அந்த ஹதீஸை அறிவிக்கிற நபிகளார் சொல்கிறார்கள், நபிகளார் சொன்னார்களாம், லைலத்துல் கத்ருடைய இரவையிலே மழை பொழியும் என்பதை என்ன செய்கிறார்கள், நபிகளார் சூசகமாக சுட்டிக்காட்டுகிறார்கள். நபித்தோழர் சொல்கிறார், அந்த ஹதீஸை அறிவிக்கிற நபித்தோழர் சொல்கிறார், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 21வது இரவையிலே சுஜூது செய்துவிட்டு எழுந்தினார்கள். தொழுது விட்டு வருகிற பொழுது அவர்களுடைய முகத்தில் நாங்கள் மழையின் தண்ணீரை பார்த்தோம் என்று சொன்னார்கள். அன்றைய இரவு மழை பொழிந்தது, அதனால் நபிகளாருடைய முகத்தில் தண்ணீர் இருந்ததை பார்த்தோம் என்று அந்த ஹதீஸை அறிவிக்கிற நபித்தோழர் சொல்லுகின்றார். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நபிகளாருடைய காலத்தில் நபிகளார் கண்ட ஒரு இரவாக 21வது இரவு இருக்கிறது. நபிகளார் அடையாளம் சொன்ன இரவாக 21வது இரவு இருந்தாலும் கூட நபிகளார் என்ன அடையாளப்படுத்தவில்லை, என்னுடைய வாழ்க்கையிலே நான் கண்டது 21வது இரவையிலே தான், எனவே 21வது இரவில் தேடிக்கொள்ளுங்கள் என்று நபிகளார் சொல்லவில்லை. எனவே நபிகளார் குறிப்பிட்டு ஒரு இரவு என்று சொல்லாத அந்த அளவுக்கு இருக்கிற ஒரு இரவை நாங்கள் ஒரு இரவுக்கு என்று குறிப்பிட்டு செய்வதும் விஜயத்தாக மார்க்கத்தில் புதிதாக ஒன்று உருவாக்கப்பட்ட ஒரு செய்தியாக கணிக்கப்படும் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகளார் பொதுவாக விட்டதை பொதுவாக செய்ய வேண்டும், நபிகளார் குறிப்பிட்டு செய்ததை நபிகளார் நாங்கள் குறிப்பிட்டு செய்ய வேண்டும், நபிகளார் பொதுவாக செய்த ஒன்றை நாங்கள் இடம் குறிப்பிட்டு நேரம் குறிப்பிட்டு காலம் குறிப்பிட்டு செய்வது விஜயத்தாக மார்க்கத்தில் புகுத்தப்பட்ட ஒரு அம்சமாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, புகாரி முஸ்லிம் அபூதாவு திருமிதி எல்லா ஹதீஸ் கிதாபுகளிலும் போய் பார்த்தால் என்ன பார்க்க முடிகிறது, முழு கடைசி பத்திலும் இருக்கிற ஒற்றைப்படை இரவு 21, 23, 25, 27, 29 எல்லா இரவுகளுக்கும் என்ன வருகிறது, ஹதீஸுகளில் ஆதாரப்பூர்வமான செய்திகள் வருகிறது. ஒவ்வொரு இரவையிலும் என்ன செய்ய வேண்டும், ஒரு முஸ்லிம் தேட வேண்டும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஏன் அல்லாஹ் இந்த இரவை மறக்கடித்தான், 1000 மாதங்களை விட சிறந்த இரவிலே ஒரு முஸ்லிம் நின்று வணங்கினால் அவனுக்கு அதைவிட ஒரு சந்தர்ப்பம் கிடையாது, அப்படித்தானே, ஆனாலும் அல்லாஹ் ஏன் அதை மறைத்து வைத்தான், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பற்றி சொல்கிற பொழுது எப்படி சொல்கிறார்கள் தெரியுமா, லைலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் எனக்கு, இதுதான் என்று எனக்கு காட்டப்பட்டது, அதை நான் அறிவிப்பதற்காக மக்கள் மத்தியிலே வருகிற பொழுது இரண்டு சகோதரர்கள் என்ன செய்தார்கள், வாக்குவாதப்பட்டார்கள், இரண்டு சகோதரர்கள் சண்டை பிடித்தார்கள், அதனால் அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டது, அது எனக்கு மறக்கடிக்கப்பட்டது, அது எந்த இரவு என்ற அறிவு உயர்த்தப்பட்டது என்று சொல்லிவிட்டு நபிகளார் சொல்கிறார்கள், அசாய கூனகைரல்லக்கும், அப்படி மறக்கடிக்கப்பட்டது உங்களுக்கு நலவாக இருக்கலாம். நபிகளார் எப்படி சொல்கிறார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவு இதுதான் என்று அடையாளப்படுத்தப்படாமல் கடைசி பத்தில் ஒற்றைப்படை இரவுகளில் வைத்திருப்பது உங்களுக்கு நன்மையாக இருக்கும், நலவாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு நபிகளார் சொல்கிறார்கள், நபிகளார் சொல்கிறார்கள், 27வது இரவு, 29வது இரவு, 25வது இரவு, இப்படிப்பட்ட ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ளுங்கள் என்று நபிகளார் சொல்கிற செய்தியை நாங்கள் புகாரி முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஹதீஸ் பார்க்கின்றோம். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எப்படி இது எனக்கும் உங்களுக்கும் நலவாக போகிறது, எப்படி எனக்கும் உங்களுக்கும் நலவாக போகிறது. இன்னைக்கு முஸ்லிம் சமூகத்துக்கு ஏற்பட்டிருக்கிற மிக மோசமான ஒரு நிலைமை தெரியுமா, எல்லா முஸ்லிம்களும் 27வது இரவைக்கு வருகிறார்கள், 27வது இரவைக்கு வருகிறார்கள், செய்ய முடியுமான வணக்கத்தை எல்லாம் செய்து அந்த இரவை என்ன செய்கிறார்கள், உயிர்ப்பிக்கிறார்கள். உயிர்ப்பித்து விட்டு என்ன நடக்கிறது, சஹர் செய்து விட்டு நிறைய பேர் சுபஹ் இல்லாமல் படுத்து விடுகிறார்கள், அப்படித்தானே, சுபஹ் இல்லாமல் நிறைய பேர் படுத்து விடுகிறார்கள். பூட்டப்பட்டிருந்த டிவிகள் எல்லாம் திறக்கப்படுகிறது, என்ன காரணம் நினைக்கிறீங்க, எல்லா முஸ்லிம்களும் நினைக்கிறாம நாங்க அந்த 83 வருட காலத்தின் பெருமதி மிக்க ஒரு இரவை அடைந்து கொண்டோம், இதுக்கு போல அடுத்த வருஷம் வரைக்கும் நம்ம கவலைப்பட தேவையில்லை, வந்துதான் இல்லையா அந்த சிந்தனை. அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் மறைச்சிருக்கிறதுனால கிடைச்ச நலவு என்ன தெரியுமா, நம்ம ஒவ்வொரு இரவையும் என்ன செய்கிறோம், எதிர்பார்த்து ஹயாத்தாக்குகின்றோம். கிட்டத்தட்ட 5 இரவுகளை நாங்க என்ன செய்கிறோம், அந்த ஒரு நாளை எதிர்பார்த்து 5 இரவை ஹயாத்தாக்குறோம். ஹயாத்தாக்கிட்டு கூட நம்ம நிலம் என்ன, அந்த வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்குமோ, அந்த நாளை அடைஞ்சு கொள்ற பாக்கியம் கிடைச்சிருக்குமோ, கவலை வருதா இல்லையா,
அல்லாஹ்ட கையேந்தி கேட்கிறோமா இல்லையா? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே அந்த ஐந்து இரவுகளையும் ஆயாத்தாக்கி ஒரு இரவு கிடைச்சா நன்மை கிடைக்கும், ஆனா எக்ஸ்ட்ரா இன்னும் நாலு நாட்கள் அமலங்களை கிடைக்குது, அவ்வளவு பெரிய ஒரு நலவை அந்த இரவு மறைச்சதால கிடைக்கிறது. எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் நபிகளாருடைய உம்மத்துக்கும் நலவாக வைத்து மறைத்தோர் இரவை இதுதான் என்று குறிப்பிட போகாதீர்கள், அப்பொழுது நாங்கள் கெட்டு போவதற்கும் அது காரணமாக இருக்கலாம். எனவே அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளார் ஒன்றில் நலவு இருக்குது என்று சொன்னா அதை விட்டுட்டு நாங்க போறதுன்னா எங்களுக்கு கெட்டதாத்தான் அமையும். எனவே நபிகளார் பொதுவாக சொன்னோர் இரவை நாங்கள் இதுதான் என்று குறிப்பிட்டு செய்யாமல் ஒற்றைப்படை இரவுகளில் எல்லாம் என்ன செய்வோம், நாங்கள் அதை வணக்கத்தின் மூலம் உயிர்ப்பிக்க நாங்கள் முடியும் என்றால் செய்வோம், அப்பொழுது அந்த இரவுகளில் ஒன்று எங்களுக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருக்கும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த விடயம் என்னவென்றால், இந்த இரவை பொறுத்தவரையில் இதிலே அல்லாஹ் பலவிதமான நலவுகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். இந்த இரவினூடாக இஸ்லாமிய உம்மத்துக்கு பல பரக்கத்துகளையும் பல நலவுகளையும் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான். அதுல மிக முக்கியமான ஒன்று என்னன்னு சொன்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல 83 வருடங்கள் நின்று வணங்கிய நன்மை என்ன செய்து அதனூடாக எங்களுக்கு கிடைக்கிதுன்றதை பார்க்கிறோம். அது எவ்வளவு பெரிய பாக்கியம், அது அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய இரக்கம், அதை மட்டும் புரிஞ்சு கொண்டா போதும் ஒரு மனிதன் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு வாழ்றதுக்கு அது மாத்திரம் காரணமாக இருக்க போகுது. அதே போலதான் இந்த மாதத்தை பொறுத்தவரையில், இந்த இரவை பொறுத்தவரையில், அதிலேதான் மனிதர்களுடைய எதிர்காலத்தை பற்றிய தகவல்கள் எல்லாம் லவ்ஹுல் மஹ்பூல் என்ற அந்த ஏட்டிலிருந்து இறக்கி மலக்குமார்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட போகிறது. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதர்களுடைய முடிவை பொறுத்தவரையில் அது எல்லாம் மனிதர்களை படைப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் எழுதிவிட்டான். படைப்பதற்கு முன்னாலே அல்லாஹ் எழுதிவிட்டான். எழுதப்பட்டிருக்கிற அந்த முடிவுகளை வருடத்துக்கு வருடம் அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த உலகத்துக்கு இறக்குகிற நாள் எது தெரியுமா, அதுதான் லைலத்துல் கத்ர் இரவு. சில முஸ்லிம்கள் நினைக்கிறார்கள் அது பராத் இரவுல நடக்குதுன்னு சொல்லி, அப்படி வரல. குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ பராத் இரவுன்னு வரவும் இல்ல, அதற்கு இப்படி ஒரு சிறப்பு வரவும் இல்லை. அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான், சூரத்து துஹானுடைய ஆரம்ப வசனங்கள் ஹாமீம் வல் கிதாபில் முபீன் இன்னா அன்சல்னாஹு ஃபீ லைலத்தி அதிலேதான் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா விடயங்களும் பகிர்ந்தளிக்கப்படக்கூடிய நாளாக அது இருக்கிறது என்று என்ன செய்கிறான் அல்லாஹ் அல் குர்ஆனிலே எனக்கும் உங்களுக்கும் சூரத்து துஹானுடைய ஆரம்ப வசனங்களில் சொல்லி காட்டுகின்றான். எனவே அந்த இரவையிலே நாங்கள் அதிகம் அதிகம் துஆ செய்ய வேண்டும். எதற்காக, எங்களுடைய எதிர்காலம் நல்லதாக இருப்பதற்காக, எங்களுடைய வாழ்க்கை இறையச்சத்தோடு கழிவதற்காக அந்த இரவையில் நிறைய நிறைய பிரார்த்தனை செய்து எங்களுடைய முடிவை நல்லதாக நாங்கள் வரவழைத்துக் கொள்கிற ஒரு கடமை இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அந்த இரவை பொறுத்தவரையில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், தனஸ்ஸலுல் மலாயிக்கத்து வர்ரூஹு ஃபீஹா, அந்த இரவையில் பொதுவாக எல்லா மலக்குமார்களும் இறங்குகிறார்களாம். மலக்குமார்கள் இறங்குவதோடு குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இறங்கக்கூடிய இரவாக இருக்கிறது. மலக்குமார்கள் எதுக்கு வரணும், மலக்குமார்கள் வாரது நமக்கு என்ன லாபம் இருக்குது? அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மலக்குமார்கள் வருகிற பொழுது பரக்கத்தை எடுத்துக்கொண்டு வரப்போகிறார்கள், மனித சமூகத்துக்கு தேவைப்படுகின்ற அருக்குடைகளை எடுத்துக்கொண்டு வரப்போகிறார்கள். எனவே அந்த இரவினூடாக மலக்குமார்களை இறக்கி வைத்து அல்லாஹ் என்ன செய்கிறான், எங்களுக்கு அருள் புரிகிறான் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல நபிகளார் சொன்னார்கள், மன் கான மன் காமல இலத்தல் கதிரி ஈமானன் வஹ்திசாபன் ஹுஃபிர லஹு மா தக்கத்தம மின் தன்பிஹி, யார் ஈமான் கொண்ட நிலையில் நன்மையை எதிர்பார்த்து அந்த இரவையில் நின்று வணங்குகிறாரோ, அந்த இரவையில் நின்று வணங்குகிறாரோ, அந்த இரவை ஹயாத்தாக்குகின்றாரோ, ஹுஃபிர லஹு மா தக்கத்தம மின் தன்பிஹி, அவருக்கு அவர் முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படும் என்று சொன்னார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவன் அல்லாஹ்வுடைய இரக்கத்தை பாருங்கள். இப்படி ரமலான் மாதத்தை தந்து அதிலே நோன்பு பிடிக்கிற மனிதர்களுடைய முன்பாவத்தை மன்னிக்கிறான். ஒவ்வொரு இரவையிலும் இரவு வணக்கத்தை காட்டி தந்து அதிலே முன்பாவத்தை மன்னிக்கிறான். அதிலும் விசேடமாக இந்த லைலத்துல் கத்ருடைய இரவை ஹயாத்தாக்குகிற மனிதர்களுக்கும் முந்தைய பாவங்களை மன்னிக்கிறான் என்றால், அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள், எத்தனை பாவங்களை செய்துவிட்டு இப்படி ஒரு பாவம் செய்தோமா என்று எத்தனை பாவங்களுக்கு நினைவில்லாமல் இருக்கிறோம், எத்தனை பாவங்களை செய்துவிட்டு நான் பாவமே செய்வதில்லை என்று மறந்து போயிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய இரக்கம் என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய அருள் என்ன தெரியுமா, அந்த இறுதியிலே நின்று வணங்குவதின் ஊடாக எங்களுடைய முந்தைய பாவங்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் மன்னித்து போடுகிறார். அப்படி என்றால் எங்களுக்கு மறந்திருக்கும் அல்லவா, தெரியாமல் செய்திருப்போம் அல்லவா, அவைகளை எல்லாம் அல்லாஹ் சேர்த்து மன்னிக்கிறான் என்று சொன்னால், அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இரவு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அருள் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த விடயம் என்னவென்றால், இந்த இரவின் ஊடாக அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அந்த இரவை ஹயாத்தாக்கிய கூட்டத்தில் நானும் நீங்களும் பேர் பதிக்க வேண்டுமா? நபிகளார் ரெண்டு நிபந்தனையை சொல்கிறார்கள். மன் காமல இலத்தல் கதிரி ஈமானன் வஹ்திசாபன். நபிகளார் என்ன சொல்கிறார்கள், ஈமான் கொண்ட நிலையில் நன்மையை எதிர்பார்த்தவராக அந்த இரவை ஹயாத்தாக்க வேண்டும், அந்த இரவையிலே நின்று வணங்க வேண்டும். நன்மை எதிர்பார்க்கிறது என்ன, ஈமான் கொண்ட நிலையில என்ன, நபிகளார் யாரை பார்த்து சொல்றாங்க? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஈமான் கொள்ளாத சமூகத்தை பார்த்து இந்த ஹதீஸ சொல்லல, ஈமான் கொண்ட சஹாபாக்களை பார்த்து தான் சொல்றாங்க. ஈமான் கொண்ட நிலையில் நீ இரவை ஹயாத்தாக்க வேண்டும். சஹாபாக்கள் மோசூதிக்கு அமல் செஞ்சாங்க இல்ல, முனாஃபிக்கு கண்டே ஒரு கூட்டம் இருந்தார்கள் மோசூதிக்கு வாழ்பவர்கள், அவர்களை விட வித்தியாசப்பட்டவர்கள், அல்லாஹ்வுக்காக என்று இந்த உலகத்திலே வாழ்ந்தவர்கள் என்றால் அது சஹாபா சமூகம். அவர்களை பார்த்து நபிகளா சொல்றாங்க, நன்மையை எதிர்பார்த்து செய்யணும். சஹாபாக்கள் நன்மை எதிர்பார்க்காம செஞ்சாங்களா? இஸ்லாமிய சகோதரர்களே, நபித்தோழர்களுக்கு சொல்கிறார் இவரை, இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கு அப்படி படிப்படியா இருக்குது. முதலாவது நிபந்தனை தெரியுமா, ஈமான் கொண்ட நிலையில தான் அமல் செய்யணும். நபிகளாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியை நீங்கள் இணை வைத்தாலும், நபிகளார் சிறுக்கு செய்வாங்களா, நபிகளார் இணை வைப்பார்களா? ஒரு காலமும் நடக்காது. அப்படித்தானே, அந்த நபிகளாரை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்கள் இணை வைத்தாலும் உங்களுடைய அமல் பாழாகிவிடும், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, பொதுவாக நபிகளார் நபிமார்களை பற்றி சொல்கிறான், அந்த நபிமார்கள் இணை வைத்தாலும் அவர்களுடைய நல்ல மக்களும் வீணாக்கப்படும். அல்லாஹ் அக்பர். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, பள்ளிக்குள் நின்று கையேந்தி முஸ்தக்பினன் இலல் கிபிலா என்று சொல்லி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன் என்று எல்லா நியத்துகளையும் சொல்லிவிட்டு எத்தனை ரக்காத்துகள் தொழுதாலும், என்ன வணக்க வழிபாடுகளை செய்தாலும், பக்கத்தில் இருக்கிற கபுலடியில் போய் பெரியவரே பாவத்தை மன்னியுங்கள் என்று கேட்கிறோமா? செய்த நல்லமல் வீணாகி போய்விட்டது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, குர்பானி கொடுக்கிறோம், தான தர்மம் செய்கிறோம், எத்தனையோ நல்ல மக்கள் எல்லாம் செஞ்சு போட்டு எண்ணெயை பாதுகாப்பது போத்தல் குப்பி என்று வீட்டு மூலையில் போத்தல் குப்பியை தூக்குகின்றோம், எண்ணெய்க்கு எனக்கு தீங்கு வராமல் தடுப்பது ஒரு துவா கூடு ஒரு தாயத்து தகடு என்று நபிகளார் சிறுக்குச்சு என்று சொன்னதை கழுத்திலே தொங்க போடுகின்றோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களை, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நம்ம உலக நடைமுறையில இது சின்ன சிறுக்கு அது பெரிய சிறுக்குன்னு பிரிப்போம், நபிகளார் அப்படி பிரிக்கவில்லை. நபிகளார் சிறுக்கு என்று மொத்தமாக சொல்லிவிட்டு போனார்கள். மறுமையில போய் தான் பார்க்கணும், சிறுக்கு செய்துவிட்டால் எல்லா அமலும் வீணாகி போயிருமாம். நபிகளா சொல்றாங்க முஸ்லீம்ல வருது, அல்லாஹ் சொல்கிறானாம் ஹதீஸுல் குதுசியிலே, அல்லாஹ் சொல்கிறானாம், மன் அமில அமலன், ஒருவன் அமலை செய்கிறான், அஷ்ரக்கமை ஃபீ கைரி, அந்த அமல அல்லாஹ்வுக்காக தான் செய்யறான், வேற யாருக்கும் அல்ல. அல்லாஹ்வுக்காக செய்யற அமல்ல என்னோடு இன்னொருத்தரை சேர்த்து கொண்டான், என்னோடு இன்னொருத்தரை சேர்த்து கொண்டான், என்ன சொல்றான் தெரியுமா, மறுமை நாளையில அவன் எதை இணையாக வைத்தானோ அதையும் அந்த மனிதனையும் விட்டு விடுவானாம். நீ போய் எதை சிறுக்கு வைத்தாயோ அதனிடத்தில் நன்மையை கேட்டுக்கொள் என்று சொல்வானாம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மறுமையில் அல்லாஹுவை தவிர நன்மை தருவதற்கு வேற யாருமே கிடையாது. எனவே உலகத்தில் நாங்கள் அல்லாஹுக்காக செய்கிற ஒரு அமலிலே இன்னொருவரை கூட்டு சேர்த்துக் கொண்டால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், மறுமை நாளில் நன்மை கிடைக்காது. எனவே முதலாவது நிபந்தனை, ஈமான் கொண்டவர்களாக அமல் செய்ய வேண்டும். எந்த சந்தர்ப்பத்திலும் எங்களுடைய ஈமானை உடைத்தருகிற சிறுக்கு என்பது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலே நடக்கக்கூடாது. இரண்டாவது தெரியுமா, வஹ்திசாபன், நன்மையை எதிர்பார்த்தவராக செய்ய வேண்டுமாம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நபித்தோழர்களை பார்த்து நபிகளா சொல்றாங்க, நன்மையை எதிர்பார்த்து செஞ்சாதான் பாவம் மன்னிக்கப்படும், நன்மையை எதிர்பார்த்து செஞ்சாதான் அந்த இரவை ஹயாத்தாக்கிய பாக்கியம் கிடைக்கும். எல்லாரும் என்ன தெரியுமா தௌபா மஜ்லிஸ் நடத்துறாங்க, அல்லாஹ்வுக்காகத்தான் செய்யறோம். விக்ரு மஜ்லிஸ் ஹா ஹா ஹூ ஊண்டு போகுது, அல்லாஹ்வுக்காகத்தான் செய்யறோம். நன்மை எதிர்பார்த்தா கிடைக்குமா? நன்மை எதிர்பார்க்கிறதுக்கு நபிகளோட வரை விளக்கணும் சொன்னார்கள். மன் அமில அமலன், மன் அமில அமலன், ஒருவன் ஒரு அமலை செய்கிறான், லைஸா அலைஹி அம்ருனா, அவன் செய்கிற அமலுக்கு எங்களுடைய ஓர்டர் இல்லை, எங்களுடைய கட்டளை இல்லை, எங்களுடைய அனுமதி இல்லை, தூக்கி வீசப்படும். நன்மை எதிர்பார்க்க முடியாத வணக்கம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நபிகளார் காட்டித் தரவில்லையா? நபிகளார் சொல்லித் தரவில்லையா? நபிகளார் அங்கீகரிக்கவில்லையா? அப்படிப்பட்ட ஒரு அமலை நாங்கள் அமல் என்று சொல்வோம். நபிகளார் பாவம் என்று போடல, பித்அத் என்று போடல, புதிய விடயம் என்று போடல. நபிகளார் போட்ட வார்த்தை தெரியுமா? மன் அமில அமலன், அமல் தான் எல்லாருக்கும் தெரியும். அப்படித்தானே? அமல்ன்றதுக்கு எல்லாரும் செய்யறது. அமல் ஒரு வகை இருக்குது. நபிகளாண்ட ஓர்டர் வராத அமல், நபிகளாண்ட வழிகாட்டுதல் இல்லாத அமல் செஞ்சால் தூக்கி வீசப்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நன்மை எதிர்பார்த்து செய்யலாமா? எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது 83 ஆண்டுகளை விட பெரியது. அப்படித்தானே? 1000 மாதங்களை விட சிறந்தது சொல்றான். 83 வருஷத்தின் நன்மை அல்ல, 83 வருஷத்தை விட அதிகமான நன்மை கிடைக்கும், அதை விட சிறந்தது சொல்றான். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த இரவையில் ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னாலும் நபிகளால் சொன்னார்களா? சொல்லி இருந்தால் எப்படி சொன்னார்கள்? நபிகளால் தௌபா செய்தார்களா? செய்திருந்தால் எப்படி செய்தார்கள்? நபிகளால் இரவு வணக்கத்தில் ஈடுபட்டார்களா? ஈடுபட்டிருந்தால் எப்படி ஈடுபட்டார்கள்? எல்லாம் பார்த்துத்தான் செய்ய வேண்டியிருக்குது. இல்லண்டா, நானும் நீங்கள் நல்லது என்று பட்டதை எல்லாம் செஞ்சா, சமூகம் நல்லது என்று கண்டதை செய்தால் இஷ்டிசாபன் கிடையாது, நன்மையை எதிர்பார்த்து செய்ய முடியாது. நானும் நீங்களும் சேர்த்துக்கு இருந்துட்டு கால் கழுவுறோம், துப்புரவாகுமா? துப்புரவாகாது. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நன்மையை எதிர்பார்த்து செய்ய முடியாது என்று சொன்ன வணக்கத்தை எவ்வளவுதான் செஞ்சாலும் நன்மை கிடைக்காது சகோதரர்களே. எனவே அந்த இரவை உயிர்ப்பிக்க வேண்டும், அந்த இரவை ஹயாத்தாக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருத்தரும் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நபிகளால் ஹயாத்தாக்கின மாதிரி செய்ய வேண்டும். இன்றைக்கு முஸ்லீம் சமூகம் எப்படி செய்து? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சொல்வதற்கு கோவிக்காதீர்கள். நாங்கள் ஒவ்வொருவரும் 83 வருடத்தை விட சிறந்த இரவுடைய நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டுமா? நபிகளால் செய்த மாதிரி செய்ய வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லி காட்டுகிறேன். லைலத்துல் கத்ருடைய இரவு வந்துட்டா என்ன செய்யறாங்க தெரியுமா? இரவு தொழுகை இருக்குது, இரவு தொழுகை இருக்குது. நபிகளால் அதற்கு கொடுத்த முக்கியத்துவம் என்ன? லைலத்துல் கத்ருடைய இரவுக்கும் ஏனைய எல்லா நாட்களுக்கும் இடையில் நபிகளால் வித்தியாசப்படுத்தியது என்ன? நபித்தோழர்கள் அழகாக சொன்னார்கள், சத்தமீசரஹு, தன்னுடைய வேட்டியை கட்டிக் கொள்வார்கள், முழு இரவையும் ஹயாத்தாக்குவார்கள், தன்னுடைய குடும்பத்தை அதற்காக எழுப்பி விடுவார்கள். இதுதான் அந்த இரவுக்கு நபிகளார் கொடுத்த முக்கியத்துவம். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்திலே நபிகளாருடைய இரவு வணக்கத்தை பற்றி கேட்கப்பட்டது. என்ன சொன்னார்கள்? 11 தொழுதாங்க சொன்னாங்களா? 11 தொழுது என்று சொன்னாங்களா? இல்லை சகோதரர்களே, சொன்ன 11 என்ன தெரியுமா? மா கான யஸீது, 11 கான கூட்டல் என்று சொன்னாங்க. அல்லாஹு அக்பர், எவ்வளவு தெளிவான 11 பாருங்க. எப்படி பதில் சொல்லணும்? நபிகளாருடைய ரமலான் கால இரவு வணக்கம் எப்படி இருந்தது என்று கேள்வி கேட்டால் எப்படி பதில் சொல்லணும்? நபிகளாருடைய ரமலான் கால இரவு வணக்கம் இப்படி இருந்தது என்று சொன்னா போதும். ஆனால் எப்படி பதில வெளியாக்குறான் தெரியுமா? ரமலாண்ட காலத்திலையும் சரி, ரமலான் அல்லாத காலங்களையும் சரி, 11 காண கூட்டல்ல அப்படின்னா லைலத்துல் கத்ர் இரவுக்கு என்று நபிகளார் ஒரு தொழுகையை காட்டிக் கொடுத்திருந்தால் அதை ஆயிஷா நாயகி மறைத்தார்களா? ஆயிஷா நாயகி மறைத்தார்களா? அவர்களின் மீது ஒரு அவதூறை சொல்ல போகிறோமா? இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு இடத்தில் இரவு தொழுகையை பற்றி கேட்கப்படுகிறது. என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த பூமியில, இந்த உலகத்தில் நபிகளாருடைய இரவு வணக்கத்தை பற்றி நன்றாக தெரிந்த ஒருவரை சொல்லித்தரட்டுமா? போய் ஆயிஷா அம்மையாரிடம் கேளும் என்று சொன்னார்கள். அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சிந்தனை செய்து பாருங்கள், எப்படி வழிமுறை என்று பாருங்கள். இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அவர்கள் போய் ஆயிஷா அம்மையாரிடம் கேளுங்கள் என்று சொன்னார்கள். அந்த ஆயிஷா அம்மையார் சொன்ன பதில் தான் 11 கூட்டல்ல. இன்னைக்கு என்ன நடக்கு தெரியுமா? பொதுவாகவே ரமலான் மாதம் வந்துட்டா 23 ரக்காத் என்ன செய்வாங்க? தராவீஹ் என்று தொழுவாங்க, தராவீஹ் என்று தொழுவாங்க. அதுலயும் கடைசி 10 வந்தா என்ன தெரியுமா? ரமலாண்ட முன்னிரவையில தராவீஹ் தொழுக, கடைசி இரவுல கியாமுல்லைல், அதுக்கு பிறகு தஹஜ்ஜுது, அதுக்கு பிறகு வித்ரு. என்ன நபிகளார் ஒரு தொழுகையை தொழுதாங்க, நம்ம அதை நாலு பேர் வச்சுக்கிட்டு என்ன செய்யறோம்? அல்லாஹு அக்பர். அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அரபுல ஒரு வளமை இருக்குது, அரபுல ஒரு வளமை இருக்குது. ஒருத்தர் பிள்ளைக்கு ரெண்டு மூணு பேரை வச்சு போடுவாங்க. உதாரணமா எனக்கு ஏண்ட பேர் வந்து முர்ஷிதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏண்ட பேரு முர்ஷிது, எனக்கு பட்ட பேர் வைப்பாங்க அப்பாசி, ஏண்ட பிள்ளைகிட பேர் ஆத்திபுன்னு சொன்னா அபு ஆத்திபு, எல்லா பேரும் சேர்த்து வைப்பாங்க. எனக்கு நல்ல பிரபலியமான அப்பா ஒருத்தர் இருந்தா அப்பாட பேரை சேர்த்து ஒரு பட்ட பேர் வச்சிருவாங்க. நான் ஒரு ஆள் தான், நாலு பேரு. ஒருத்தர் சொல்றாரு இப்படி நாலு பேர் இருந்தாங்கன்னு சொன்னா நாலு பேரும் நீங்க முடிவெடுப்பீங்களா? இல்ல, நாலு பேருக்குள்ள வரலாறு தேடுவீங்க, அப்படிதானே? நாலு பேருக்குள்ள வரலாறு தேடினா நாலு பேர் வரலாறு ஒன்றாக இருக்கிறது. அப்ப என்ன முடிவெடுப்போம் நம்ம? இது நாலு பேர் கிடையாது, ஒருத்தருக்கு நாலு பேரு, ஒருத்தருக்கு நாலு பேர் முடிவெடுப்போம். எதை வச்சு? வரலாற்றை ஒன்று சேர்த்து படித்து ஒரு மனிதருக்கு தான் நாலு பேர் முடிவெடுப்போம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இது ஹதீஸ் கலை அறிவிப்பாளர் வரிசைகள் விமர்சனத்தில் நிறைய பார்க்கலாம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ப என்ன நடக்குது தெரியுமா? புகாரிய பெறட்டுங்க, முஸ்லீம பெறட்டுங்க, அபுதாவு திருவிதி எல்லாத்தையும் பெரட்டி பார்த்தா ஒவ்வொரு பாடம் போடுவாங்க. சலாத்து தராவி, தராவி தொழுகையின் பாடம், இரவு தொழுகையின் பாடம், தாஜுது தொழுகையின் பாடம். பாத்தீங்களா, புகாரி இமாமே சொல்றாங்களே சலாத்து தராவி இருக்குது, நவவி இமாமே சொல்றாங்களே இரவு தொழுகை ஒன்று இருக்குது, இங்கடா இந்த இமாமே சொல்றாங்களே தாஜுது ஒன்று இருக்குது. பேர் போட்டாங்கப்பா, அதுக்காக நாலு பேரா வருமா? போய் பாரு, புகாரியை பிரட்டி, முஸ்லிமை பிரட்டி பார், அபூதாவுது திருமிதி நசா எல்லா கிதாபுகளையும் பிரட்டி ஒரே பார்வையில் வைத்து பாருங்கள். நாலு தலைப்புகளுக்கு கீழால கொண்டு வர ஹதீஸ் என்ன தெரியுமா? எல்லாம் ஒரே ஹதீது தான், எல்லாம் ஒரே ஹதீது தான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு தொழுகைக்கு நாலு பேர் வச்சு அழைச்சிருக்கிறாங்க. நம்ம என்ன செஞ்சு போடணும் தெரியுமா? இரவை ஹயாத்தாக்க வேண்டும், 83 வருட நன்மை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி நபிகளால் தொழாத தொழுகை. அல்லாஹு அக்பர். ஏற்றுக்கொள்ளப்படுமா? மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். ஒருவன் ஒரு அமலை செய்கிறான், அந்த அமலுக்கு நபிகளாருடைய ஓடர் இல்லை என்றால் அது தூக்கி வீசப்படும். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த ஹுத்பாவிலே சொல்லப்பட்ட விளக்கத்தை வைத்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? 11-23 முடிவெடுக்கிறது. அந்த அளவுக்கு நான் விளக்கம் சொல்லல, விளங்குதா? நீங்க போய் நபிகளாருடைய இரவு வணக்கம் எப்படி இருந்தது என்பதை புகாரியிலே படியுங்கள், முஸ்லிமிலே படியுங்கள். தாஜூதி என்பது தனி ஒரு தொழுகையா? இரவு தொழுகை என்பது தனி ஒரு தொழுகையா? தராவி தொழுகை என்பது தனி ஒரு தொழுகையா? அல்லது மூணும் ஒன்றுக்கு சொல்லப்பட்ட பெயரா? படியுங்கள் சகோதரர்களே. அதே போன்று பார்க்கிறோம், ஒரு சமூகம் என்ன செய்யும் தெரியுமா? இஸ்ராக் என்ற ஒரு தொழுகை, துஹா என்ற ஒரு தொழுகை, ஒவ்வாபி என்ற ஒரு தொழுகை. அல்லாஹு அக்பர். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஹதீஸ தேடி பார்த்தா அது என்ன செய்தி? நபிகளா சொல்றாங்க சலாத்துல் ஔவாபீன் ஹீன தர்முதுல் ஃபிசால் என்று சொன்னார்கள். ஔவாபீன் தொழுகை எப்ப தொழணும் தெரியுமா? மணல் சூட்டின் காரணமாக ஒட்டா குட்டிகள் எறும்புகிற நேரம் என்று சொன்னார்கள். அல்லாஹு அக்பர். எப்ப நடக்கும் அது? துஹா தொழுகையுடைய நேரம். துஹான்றது சுபஹுக்கும் துஹருக்கும் இருக்குதானே, சூரியன் உதிச்சு நடு உச்சிக்கு வாரத்துக்கும் இடையில நடுவா பிரிச்சா எந்த நேரமோ அதுதான் துஹாவுடைய நேரம் நம்ம சொல்லுவோம். அந்த தொழுகைக்கு தான் இந்த பேரை ரசூலுல்லா சொல்றாங்க. நம்ம என்ன நினைச்சுக்கிடுகிறோம்? மூணு தொழுகையும் மூணு பேரும் மூணு தொழுகண்டு. இல்லை சகோதரர்களே, தெளிவான சிந்தனையோடு ஹதீஸை படியுங்கள். எங்களுக்கு தேவைப்படுவது நிறைய அமல் செய்ய வேண்டும் என்பதல்ல, நிறைய அமல் செய்ய வேண்டும் என்பதல்ல. நபிகளார் என்ன சொன்னார்கள்? சத்திது வகாரிகு என்று சொன்னார்கள். நீங்கள் செய்கிற அமலை சத்திது சிதாது படுத்துங்கள் என்று சொன்னார்கள். சிதாது என்ன தெரியுமா? ஒரு வில்லில் அம்ப வச்சு ஒரு பொருளை நாங்க தாக்க போறோம், ஒரு மிருகத்தை வேட்டையாட போறோம், எவ்வளவு நேரம் நம்ம பிடிப்போம்? அது போல நேரம் என்ன செய்யணுமாம்? அமல் செய்யணும். வளைஞ்சு போய் அமல் செய்யக்கூடாது. நபிகளாருடைய சுண்ணாவுக்கு நேரா என்ன செய்ய வேண்டியிருக்குது? அமல் செய்ய வேண்டியிருக்குது. விலகி போச்சு எங்கேயாவது போய் படும் சந்தேகம் கிடையாது, விளங்குதா? அது அமலாக இருக்க முடியாது. அங்க நேரா போய் அந்த மிருகத்துல பட்டாதான் அது வேட்டை பிராணி. இல்லாண்டா என்ன நடக்கும்? யாரோ மனுஷன் மேல கூட போய் படலாம், மனுஷனா தான் போவான். அத போல நாங்கள் நேரா செய்ய வேண்டியது நபிகளாருடைய சுன்னாவை பார்த்து தான், அப்பொழுது அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைக்கும் என்று சொன்னாங்க. எனவே இரவு வணக்கத்தின் மூலம் இந்த இரவை உயிர்ப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிற நானும் நீங்களும் இந்த இரவை நபிகளால் ஹயாத்தாக்கியது போன்று சுன்னாவை அடிப்படையாக வைத்து நாங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும். அடுத்தது என்ன தெரியுமா? இந்த இரவுல செய்யப்படுற மிக முக்கியமான ஒரு அமல் தௌபா மஜ்லிஸ். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம் சமூகத்துக்கு என்ன சிந்தனை இருக்கு தெரியுமா? ரமதான் மாதத்துல 27வது இரவையில அல்லது குறிப்பிட்ட ஒரு சில இரவையில அரபு தெரிந்த ஒரு ஆலிமை கொண்டு வர வேண்டும். பேசினா கண்ணீர் வடியில் ஒரு ஹசரத்தை கொண்டு வர வேண்டும். அவர் என்ன செய்ய வேண்டும்? அழுது அழுது தௌபா செய்ய வேண்டும். லைட் எல்லாம் ஓபன் பண்ணிட்டு எல்லாரும் என்ன செய்யணும்? அழுது குழுந்து அல்லாஹ்ட கேட்கணும். அன்பா இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்தவனை புரிந்து கொண்ட இரக்கம் இதுதானா? அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை புரிந்து கொண்ட இரக்கம் அதுதானா? அன்பா இஸ்லாமிய சகோதரர்களே, 100 கொலை செய்த மனிதன் 99 கொலையை செய்த உடனே அல்லாஹ்வுடைய பயம் வருகிறது. அறிவில்லாத ஒரு மனிதன் போய் கேட்கிறார், 99 கொலை செஞ்ச நன்மை கிடைக்குமா? உன்னே போல ஒரு பாவிக்கு நன்மையா? போ, கழுத்தை வெட்டு. அப்படித்தான் நாம் படிச்சிருக்கிறோம். நான் பாவம் செய்த பாவி, நான் எப்படி அல்லாஹ்ட்ட போறது? அல்லாஹு அக்பர். எனக்கு அரபு தெரியாது, நான் எப்படி தௌபா செய்வது? அல்லாஹு அக்பர். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இது மாதிரி ஹசரத் மார் அண்டைக்கு இருந்தா அவரை இன்னும் அம்பல போட்டிருப்பார். விளங்குதா? ஏன், பாவம் செஞ்ச பாவிக்கு தௌபா இல்லையா? அவர் அவரையும் கொலை செஞ்சு 100 பூர்த்தி செய்தார். 100 பூர்த்தி செய்து விட்டு அறிவுள்ள ஒரு மனிதர்கிட்ட போய் கேட்டார், 100 கொலையை செஞ்சுட்டே மன்னிப்பு இருக்கிறா? சொன்னார், உனக்கு மன்னிப்பு வேண்டுமா? கெட்டவர்கள் வாழ்கிற ஊரை விட்டு விட்டு நல்லவர்கள் வாழ்கிற ஊருக்கு போ என்று சொன்னார். அன்பாந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இது அல்லாட மன்னிப்பு கடையாளம் அல்ல. அல்லாட மன்னிப்பு கிடைச்சிட்டு அல்லாட இறக்கம் எப்படின்ற அல்லாஹ் காட்டுறான் பாருங்க. இன்னும் அவர் கையேந்து, யா அல்லாஹ், 100 கொலை செஞ்சுட்டேன், என் பாவத்தை மன்னிந்து கேட்கல. 100 கொலை செஞ்சுட்டேன், என் பாவத்தை மன்னிந்து கேட்கல. உள்ளத்திலே பயம் வருகிறது, உள்ளத்திலே அச்சம் வருகிறது. அல்லாஹ் சொல்கிறான், வந்த உடனே நான் மன்னிப்பை கொடுத்தேன். அதை எப்படி தெரியுமா தெளிவுபடுத்துறான்? அவர் இப்ப பாவிகள் வாழ்ற ஊரை விட்டு போறாரு. இடை நடுவில் அவர் அஜல் வருது, மௌத்துடைய நேரம் வருது. ஒரு பக்கம் ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் சொல்கிறார்கள், இவர் மன்னிப்பை தேடி வந்தவர், இவருடைய உயிரை நாங்கள் கைப்பற்ற வேண்டும். அதாவுடைய மலக்குமார்கள் சொல்கிறார்கள், இல்லை இல்லை, 100 கொலை செய்தவர் நாங்கள் கைப்பற்ற வேண்டும். அல்லாஹ் இன்னொரு மலக்கு அனுப்பி அல்லாஹ் ரஹ்மத்தை விளங்கப்படுத்துறது தெரியுமா? போக வேண்டிய தூரத்தையும் வந்த தூரத்தையும் அளந்து பாருங்க. நபிகளா சொல்கிறார்கள், அவருடைய தூரம் எப்படி இருந்தது தெரியுமா? உண்மையிலே அவர் கெட்டவர்கள் வாழ்கிற ஊருக்கு தான் நெருக்கமாக இருந்தார். அல்லாஹ் செய்த வேலை என்ன தெரியுமா? பூமிக்கு ஓடர் போடுறான், விரி, போக வேண்டிய பகுதியை சுருங்கி அளந்து பார்த்தா போக வேண்டிய தூரம் கொஞ்சம். ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் உயிரை கைப்பற்றி கொண்டு போனார்களாம். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நான் கேட்கிறேன் உங்கள்ட்ட, 100 கொலை செய்த அந்த பாவி யாரெல்லாம் என்னைய மன்னிட்டு கேட்டாரா? கேட்டாரா? கேட்கவில்லை சகோதரர்களே, கேட்கவில்லை. உள்ளத்திலே பயம் வருகிறது, உள்ளத்திலே கவலை வருகிறது. அந்த பாவத்தை தூக்கி வீசுகிற முயற்சியில் ஈடுபடுகிறார். அல்லாஹ் மன்னித்து விட்டான். இதுதான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துடைய விசாலம். அல்லாஹ் சொல்கிறான், யா இபாதி நபியே, என்னுடைய அடியார்களை பார்த்து சொல்லுங்கள். நல்லடியார்களை பார்த்தா, பெரியார்களை பார்த்தா, உலமாக்களை பார்த்தா, அரபு தெரிந்தவர்களை பார்த்தா, யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்? குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், தனக்குத்தானே அநியாயம் அழைத்துக் கொண்டு பாவம் செய்த என்னுடைய அடியார்களே என்று கூப்பிட்டு சொல்லுங்க நபியே என்று அல்லாஹ் சொல்றான். பாவம் செய்து விட்டோமே என்பதற்காக அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துட்டு ஓடி போயிடாதீங்கப்பா, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துட்டு தூர போயிடாதீங்க. நான் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறேன், எனக்கிட்ட வந்து மன்னிப்பு கேளுங்க. பாவம் செய்த பாவிகளை பார்த்து தான் அல்லாஹ் சொல்கிறான். நம்ம என்ன சொல்றோம்? நம்ம நிறைய பாவம் செஞ்சிட்டோம், நமக்கு அல்லாஹ்ட்ட போக இயலாது, அதனால புரோக்கர் தேடி புரோக்கரின் மூலம் போகிறோம். அல்லாஹு அக்பர். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, ஹதீஸுல் குதுசியிலே அல்லாஹ் சொல்வதாக நபிகளால் சொன்னார்கள், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, குல்லுக்கும் துக்தி ஊன பில்லைலி வன்னஹார், நீங்கள் இரவு பகலாக பாவம் செய்கிறீர்கள். வான அகுபிருந்து ரூப ஜமியா, நான் எல்லா பாவங்களையும் மன்னிப்பவனாக இருக்கிறேன். என்னிடத்தில் மன்னிப்பு தேடுங்கள், உங்களுக்கு நான் மன்னிப்பளிக்கிறேன் படைத்தவன் கூப்பிட்டு சொல்றான். சகோதரர்களே, இந்த இரக்கத்தை புரிஞ்சு கொள்ளாம, இந்த இரக்கத்தை புரிஞ்சு கொள்ளாம யாரோ ஒருத்தர் சொல்லி தந்தாதான் ஆமீ சொல்வோம் வாழ்றோமே சகோதரர்களே. இது நபிகளாருடைய சாம்ராஜ்யத்தில் இருக்கவில்லை, நபிகளாருடைய வணக்க வழிபாடுகளிலே இருக்கவில்லை. அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, 23 வருட தாவா காலத்தில் 10 வருடத்தை எடுத்து பாருங்கள், சஹாபாக்கள் எல்லோரும் பாவம் செய்து விட்டு தான் வந்தார்கள். விபச்சாரத்திலும் மதுபோதையிலும் இன்னும் பாவங்களை செய்து விட்டு வந்தார்கள். நபிகளார் என்ன செய்திருக்க வேண்டும்? நீங்கெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்தவங்கப்பா, நீங்கெல்லாம் பாவம் செஞ்சவங்க, நான் தௌபா சொல்லித்தரேன், ஆமீன் சொல்லுங்கன்னு கிளிப்புள்ள தௌபா சொல்லி கொடுத்துருவோம். அப்படிதான் நபிகளார் ஒரு தடவை செய்தார்களா? இல்லை. நபிகளார் கொடுத்தது என்ன தெரியுமா? யா யுஹன்னாஸ், மனித சமூகமே, இஸ்தஃபிரூ ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்தில் விடை பொறுக்க தேடுங்கள். என்ன காரணம் தெரியுமா? ஃபைன்னி லஅஸ்தஃபிருல்லாஹ ஃபில் யௌமி அத்தமர்ரா, நான் ஒரு நாளைக்கு அல்லாஹ்விடத்தில் 100 விடத்த மன்னிப்பு தேடுகிறேன், நீங்களும் மன்னிப்பு தேடுங்கள் என்று சொன்னார்கள். அதிகாரத்தை நபிகளால் தன்னுடைய கையிலே வைக்கவில்லை. சுவனத்தின் கதவை முதலாவது தட்டுகிற மனிதர் முஹம்மது நபி. தௌபாவுடைய அதிகாரத்தை தன்னுடைய கையிலே வைக்கவில்லை. ஒவ்வொருவரும் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். 70 விடத்தத்தை விட அதிகமாக கேட்கிறேன், நீங்களும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுங்கள் என்று சொன்னார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, தௌபா கிதாப் ஒன்று இருக்கு, அதுல முன்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா முதலாவது கிழிப்புள்ள தௌபா. எப்படி ஹசரத் அல்லாஹ்வுமா சொன்னாலும் அவங்க அல்லாஹ்வுமா சொல்லுவாங்களாம், இன்னி அபுதுக்கண்ட ஹசரத் சொன்னாதான் அவங்க சொல்லுவாங்களாம். அடே வருஷத்துக்கு ஒரு கைதை செஞ்சுட்டு போறீங்களே அப்பா. நபிகளார் என்ன சொன்னார்கள்? செய்யுதுல் இஸ்திக்பார், இஸ்திக்பாருக்கெல்லாம் தலைமை என்று சொன்னார்கள், லீடர் என்று சொன்னார்கள். அதை நபிகளார் எங்க காட்டி தந்தாங்க? வருஷத்துக்கு ஒதுக்க ஒருக்க ஓதுறதுக்காக காட்டி தந்தாங்க, லைலத்துல் கத்ர் இரவு ஓதுறதுக்காக காட்டி தந்தாங்க? இல்லை சகோதரர்களே, இல்லை. நபிகளார் என்ன சொன்னார்கள் தெரியுமா? செய்யுதுல் இஸ்திக்பார் இருக்கிறது, அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த கலக்தனி வான அபுதுக வான அலா ஹதிக வவஹதிக மஸ்தத்து. இந்த துஆ நபிகளார் என்ன சொன்னாங்க தெரியுமா? யாராவது ஒரு முஃமின் அல்லாஹ்வுடைய மன்னிப்பை எதிர்பார்த்து உறுதியான எண்ணத்தோடு காலையிலே சொல்லிவிட்டு மாலைக்கு முன்னால் மரணித்து விட்டால் தகலல் ஜன்னா, சுவனன் நுழைந்து விட்டான் சொன்னாங்க. அல்லாஹ் அக்பர். மாலையில் ஒருவன் உள்ளத்தினால் உறுதி கொண்டு ஓடுகிறான், சுபகுக்கு முன்னால் மரணித்து விட்டால் சுவனன் நுழைந்து விட்டான் என்று சொன்னார்கள். அடையப்பா, ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் ஒரு முஸ்லீம் செய்யதொழி இஸ்திக்பாரை அல்லாஹ்விடத்தில் கேட்டுத்தான் ஆக வேண்டும். முஸ்லீம்களுக்கு தௌபா செய்ய தெரியாதா? பாவம் செய்த பாவிக்கு தௌபா செய்ய தெரியாதா? நபிகளார் என்ன சொல்கிறார்கள்? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்தியாலும் ஒரு மூமினுடைய வாழ்க்கையிலே தௌபா இருக்க வேண்டும். அல்லாஹ் அல் குர்ஆனிலே மூன்றாவது அத்தியாயத்தின் 134வது வசனத்திலே இப்படி சொல்லி காட்டுகின்றான். இறையச்சம் உள்ள மனிதர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? வல்லதீன இதா பாலு பாயிசத்தன், அவர்கள் ஒரு பாவத்தை செய்து விட்டால் ஔதலமு அன்புசவும் அல்லது தனக்கு தானே அநியாயம் அடைத்துக் கொண்டால் தக்கருல்லாஹ அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவார்கள். ஃபஸ்தக்பரூலி துனூபிஹிம், உடனடியாக தன்னுடைய பாவத்துக்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேடுவார்கள். வலம் யுஸ்ரு அலாமா பாலு, செய்து கொண்டிருந்த பாவத்தில் தொடர்ச்சியாக இருக்க மாட்டார்கள் என்று இறையச்சம் உள்ள மனிதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதுதான் இறையச்சம் உள்ளவர்களின் தௌபா சகோதரர்களே, இதுதான் சரியான தௌபா. எது? பாவத்தை செய்கிறோம் அல்லாஹ்வுட பயம் வரணும். மனிதன் தான் தவறு செய்யலாம், விரும்பி செய்ய மாட்டான், தன்னை மீறி நடக்கலாம். இறையச்சம் உள்ளவனுக்கு அடையாளம் பாவம் செய்ய மாட்டாங்க அல்லாஹ் சொல்லல, பாவம் நடக்கும், செய்த பாவம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தும். யா அல்லாஹ், இப்படி ஒரு பாவத்தை செய்துவிட்டேன், என்னை மன்னி என்று கேட்டு அந்த பாவத்தை, இதுதான் சரியான இறையச்சம். இதுக்கு நாங்க மக்களை வளர்க்கல. அதனால் என்ன தெரியுமா? இரவிரவா கத்தி கத்தி தௌபா செய்கிறான், சுபஹ் இல்லாம படுக்கிறான், மூடியிருந்த டிவியை திறக்கிறான், விட்டிருந்த சிகரெட் ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் ஏன் சகோதரர்கள் நடந்தது? ஏன் நடந்தது? நபிகளார் காட்டி கொடுக்காத ஒரு நடைமுறை எங்களுக்கு மத்தியிலே வந்தது, நாங்கள் கெட்டு போவதற்கு அதுதான் காரணமாக இருந்தது. எனவே தௌபான்றது ஒரு நாளைக்கு சொந்தமானதல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு மணித்தியாலமும். சுருக்கம், எப்பொழுதெல்லாம் ஒரு பாவத்தை செய்கிறோமோ அப்பொழுதெல்லாம் தௌபாவுடைய சிந்தனை வர வேண்டும். இதுதான் இறையச்சம் உள்ள மனிதர்களுக்கு அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கிற வரை விளக்கணும் என்பதை உள்ளத்திலே புரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக சகோதரர்களே, விக்ரு மஜ்லிஸ்களும் சலவாத்து மஜ்லிஸ்களும் ஒலிபெருக்கிகளை போட்டுக்கொண்டு வெடிச்சத்தத்தில் செய்யப்படுகிறது. அதனால நான் சொன்னேன், ஒரு சுபஹானல்லாஹ் சொன்னாலும் நபிகளார் எப்படி சொன்னார்கள் என்பதை பார்த்து செய்யுங்கள், இல்லைன்னா நன்மை கிடைக்காது. ஒலிபெருக்கியை போட்டுக்கிட்டு துஆ செய்யலாமா? ஒலிபெருக்கியை போட்டுக்கிட்டு பயம் பண்ற சத்தத்துல தௌபா கேட்கலாமா? பயான் பண்ற சத்தத்துல விக்ரி செய்யலாமா? முடியாது சகோதரர்களே. அல்லாஹ் அல் குர்ஆனிலே எனக்கும் உங்களுக்கும் அழகாக சொல்லி காட்டுகிற செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். எப்படி தெரியுமா? உங்களுடைய உள்ளத்தினால் திக்ர் செய்ய வேண்டும். ஹுஃபியதன் உதுஉ ரப்பகும் தத்ருன் வ ஹுஃபியா, உங்களுடைய ரப்பை நீங்கள் அழைக்க வேண்டும் ரகசியமாக. ஹுஃபியதன், அடுத்தவனுக்கு தெரியாம அழைக்கணுமா? நான் துஆ கேட்கிறேன் என்று அடுத்தவனுக்கு விளங்கப்படலாம். அல்லாஹு அக்பர். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்ப முழு ஸ்ரீலங்காவுக்கும் தெரியும், 23வது இரவு வந்தா 2 மணி பள்ளிகள் வெடிக்கும். இப்படியா தியா துஆ செய்ய சொன்னாங்க? தௌபா கேட்கிற அடுத்தவனுக்கு தெரியக்கூடாது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் பாதையில நடந்து போறாங்க, நடந்து பயணம் போய்கிட்டு இருக்காங்க. சஹாபாக்களுக்கு ஒரு வழமை இருந்தது, ஏத்தத்தில் ஏறினா அல்லாஹ் அக்பர் சொல்லுவாங்களாம், பள்ளத்தில் இறங்கினா சுபஹானல்லாஹ் சொல்லுவாங்களாம், சத்தம் போட்டு சொல்றாங்க. நபிகளார் உடனே என்ன செய்தார்கள் தெரியுமா? யா அய்யுஹன்னாஸ், ஏ மனித சமூகமே, இர்பஹு அலா அன்புசிக்கும், உங்களுடைய உள்ளத்தினால் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள், உள்ளத்தினால் அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் அழைக்கிற ரப்பு செவிடன் அல்ல, உங்களுக்கு மறைந்திருப்பவன் அல்ல, இன்னஹு ஸமீஉன் கரீப், அவன் சமீபத்தில் இருக்கிறான், நீங்கள் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கிறான். எனவே சத்தம் போட்டு செய்யாதீங்க, முள்ள செய்யுங்க நினைச்சாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வழிகாட்டி கொடுக்கிறார்கள். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இலங்கையில் அதிகமான முஸ்லீம்கள் ஏற்றிருக்கிற சாவி மதுகபு என்ன தீர்ப்பு சொல்லுது? சாவி மதுகபு என்ன தீர்ப்பு சொல்லுது? சாவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நீங்கள் தொழுகையுடைய பாடத்திலே இமாம் சலாம் கொடுத்த பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று அந்த பாடத்தை பேசுகிற பொழுது அழகாக சொல்கிறார்கள். சலாம் கொடுத்து விட்டால் இமாமுக்கும் மாமுவுக்கும் உள்ள தொடர்பு இல்லாமல் போகிறது. அதற்கு பிறகு நபிகளாரோதிய விக்கிரகளை ஓத வேண்டும். மாமு உங்களுக்கு பாடம் இல்லை என்று விளங்கினால் அந்த நேரத்தில் என்ன செய்வாங்க, இமாம் கொஞ்சம் சத்தத்தை போட்டு சொல்வாரு, மாமு உங்கள் பாடமாக்கிக் கொள்வதற்காக பாடமாக்கி விட்டார்கள் என்பது விளங்கினால் இமாம் மாமு ரெண்டு பேரும் மௌனமா சொல்லணும் சொல்லி போட்டு வலா தஜிஹர் பி ஸலாதிக வலா துகாபித் பிஹா வபதலி பைன தாலிக சதீலா. இந்த வசனத்தை கொண்டு வராங்க என்ன தெரியுமா, உங்களுடைய துவாவை கொண்டு வெடிச்சத்தத்தில் பயம் பண்றே அது மாதிரி வெடிச்சத்தத்தில் துவா செய்யவும் வேண்டாம். உங்களுக்கு விளங்காத அளவுக்கு உள்ளத்தால நினைச்சு துவா கிடையாது, விளங்குதா, உள்ளத்தால நினைச்சு சலாத்த துவா செய்யுங்க, அப்படி ஒரு துவா இல்ல, வாயால வரணும், எங்கட காதுக்கு கேட்கணும். அந்த குர்ஆன் வசனத்தை கூட சொல்றாங்க, வபுத்தசை பைனதாலிக்க சபீலா, நடுநிலைமையான ஒரு வழியில துவா செய்யுங்க, அடுத்தவனுக்கு கேட்கவும் படா, உங்களுக்கு கேட்காத அளவுக்கு செய்யவும் படா, ரெண்டுக்கும் இடைப்பட்ட விதத்தில் உங்களோட காலுக்கு கேட்க நீங்க அல்லாஹ் வளைங்க. இது நான் சொல்லல, குர்ஆன் வசனத்தை வச்சு ஷாஃபி இமாம் அவர்கள் உம்மு என்ற புத்தகத்தில் விளக்கம் சொல்கிறார்கள். எனவே அன்பாந்த் இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனும் சொல்கிறது, நபிகளாருடைய ஹதீஸும் சொல்கிறது, நாங்கள் ஏற்றிருக்கிற மதுகமும் சொல்கிறது, விக்கிருகளை துவாக்களை சலவாத்துக்களை வெடிச்சத்தத்தில் செய்யக்கூடாது, மௌனமாக ரகசியமாக செய்ய வேண்டுமா. எனவே அன்பாந்த் இஸ்லாமிய சகோதரர்களே, லைலத்துல் கத்ருடைய இதோடு சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகள் இருக்குது, நாங்கள் படித்து நபிகளாரை பின்பற்றி என்ன வேண்டும் அந்த இரவை ஹயாத்தாக்கி முழுமையான கூலியை பெற்றுக் கொள்ள வேண்டும். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தந்தருவானாக, அந்த இரவுடைய பரிபூர்ணமான கூலியை அடைந்து கொள்கிற பாக்கியத்தை தந்தருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் இந்த ரமலான் மாதத்தை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கழித்துவிட்டு இன்னும் ஒரு சில நாட்களில் பெருநாளை பெருமகிழ்ச்சியோடு எதிர்பார்ப்பவர்களாக இருக்கிறோம். இந்த நேரத்தில் உங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முஸ்லிம்களுக்கு ஒரு காலம் வரும், அந்த காலம் வந்துவிட்டால் பசியுள்ள மிருகங்கள் உணவு தட்டை நோக்கி எப்படி வருமோ அதுபோன்று இஸ்லாத்தின் விரோதிகள் இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கொள்வதற்காக சாப்பிடுவதற்காக வருவார்கள் என நபிகளா சொன்னார்கள். அப்பொழுது நபித்தோழர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அன்றைய நாட்களில் முஸ்லிம்கள் குறைவாக இருப்பார்களா? நபிகளா சொன்னார்கள், இல்லை, அவர்கள் அதிகமாக இருப்பார்கள் என்று சொன்னார்கள். வெள்ளத்தில் அடிபட்டு செல்லப்படுகிற சருகை போன்றிருப்பார்கள் என்று சொன்னார்கள். அன்பாந்த் இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய முஸ்லிம் தலைமைகளும் இஸ்லாமிய ஆட்சியாளர்களும் வெறுமனே உலக விரும்பிகளாக மரணத்துக்கு பயந்தவர்களாக இருப்பதனால் முஸ்லிம் சமூகம் பலவிதமான பிரச்சனைகளையும் பலவிதமான இன்னல்களையும் சந்தித்துக் கொண்டிருக்கிற ஒரு மோசமான நிலையை பார்க்கிறோம். அதிலேதான் வரலாற்றிலே உலக வரைபடத்திலே ஒரு நாடு இருக்கிறதா என்று கூட முஸ்லிம்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட பர்மா என்ற ஒரு பிரதேசத்திலே அந்த பிரதேசத்து வரலாற்றை நீங்கள் போய் படியுங்கள், இன்டர்நெட்ல போய் பர்மா நடிச்சா எல்லாம் வருது, போய் படியுங்க. அந்த பகுதியில் சமகாலத்தில் 50 மில்லியன் மக்கள் வசிக்கிறார்கள், 50 மில்லியன் மக்கள் வசிக்கிறார்கள். அதில் இலங்கையை விட அதிகமான அளவு முஸ்லிம்கள் வசிக்கிறார்கள், 15% முஸ்லிம்கள் வசிக்கிறார்களாம், 15% முஸ்லிம்கள் வசிக்கிறார்களாம். அந்த முஸ்லிம்களில் அரைவாசி பேர் அர்கான் என்ற பிரதேசத்திலே அவர்கள் வசிக்கிறார்களாம். இந்த அர்கான் வரலாறு என்ன, அர்கானை பொறுத்தவரையில் ஹிஜ்ரி அந்த 7வது நூற்றாண்டிலே அங்கே இஸ்லாம் பரவுகின்றது. அது ஒரு தனி ஒரு முஸ்லிம் நாடாக பங்களாதேஷை போன்று இந்தோனேசியாவை போன்று அர்கான் என்பது தனி ஒரு முஸ்லிம் பிரதேசமாக வாழ்கிறது. என்ன நடக்கிறது என்று சொன்னால், ஆட்சியாளர் அந்த நாட்டை அப்படியே கைப்பற்றி அதை பர்மாவோடு சேர்த்து விடுகிறார். இதுதான் அர்கான் என்ற முஸ்லிம் நாடு பர்மாவோடு சேர்க்கப்பட்ட வரலாறு. அன்றைய நாளிலிருந்து அங்கே வாழுகிற முஸ்லிம்கள் எல்லா உரிமைகளையும் இழந்து பலவிதமான தொல்லைகளுக்கு உட்படுத்தப்பட்டு கடுமையான சோதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் உள்ளாக்கப்படுகிறார். அங்க போய் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முஸ்லீம்கள் வாழ்ற பிரதேசம் அர்கானன் அடிங்க, அடிச்சு பாத்தீங்கன்னா கூகுள்ல முஸ்லீம்கள் வாழ்ற வீட்டை பாப்பீங்க, அவர்கள் சாப்பிடுகிற சாப்பாட்டை பார்ப்பீர்கள். கஷ்டமான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறார்கள். இதிலும் என்ன தெரியுமா நடக்கும், திடீர் திடீர் என்ன செய்வாங்களாம், ஒரு பிரச்சனையை போட்டு முஸ்லீம்களை கூட்ட அழிக்கிறது. அழிக்க லேசிதானே, அர்கானன் பிரதேசத்துல மட்டும்தான் அரைவாசி முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், அடுத்த பிரதேசம் மிச்சம் கொஞ்சமா தான் இருக்கிறாங்களாம். அதனால எல்லா நாட்டு எங்கட சமூகத்தில் இருக்கிற மாட்டு மதத்தவர்கள் வந்தாச்சு, எல்லாரையும் அழிச்சு போட்டாச்சு. அன்பா அந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனக்கு வருட ஞாபகம் இல்ல, அண்ணளவாக சொல்றேன், கிட்டத்தட்ட 1990 காலப்பகுதியில அந்த கட்டத்தில் ஏற்பட்ட அந்த அனர்த்தத்தின் காரணமாக 1 லட்சத்தை விட அதிகமான முஸ்லீம்கள் கூட்டாக அழிக்கப்பட்டிருக்கிறார்கள், 1962 1991 இடைப்பட்ட காலத்தில் மில்லியன் கணக்கு, 1.5 மில்லியன் முஸ்லீம்கள் கடுமையான சோதனைக்குள்ளாக்கப்பட்டு நாட்டை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டிருக்கிறார்கள், 1.5 மில்லியன் மக்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி கடுமையான சோதனைகளை சந்திக்கிற முஸ்லீம்கள் தான் பர்மாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படி வருஷத்துக்கு வருஷம் காலத்துக்கு காலம் ஒரு பிரச்சனையை போட்டு முஸ்லீம்களை அடிக்கிறது வேலை. இந்த ஜூன் மாதம் எட்டாம் திகதி என்ன நடக்குது தெரியுமா, இந்த பிரச்சனை ஒன்று நடந்துகிட்டு போகுது. என்ன காரணம் என்றா, இப்போ ஒரு எலெக்ஷன் நடக்க போகுது, அதுல இந்த அல்மாவ் என்று சொல்லப்படுகிற ஒரு இனத்தவர், எங்கட மாட்டு மத சகோதரர்கள் அவர்கள் ஒரு பகுதியினர் தான், அல்மாவ் என்று சொல்லப்படுகிற அவர்கள், அவர்களுக்கு 46 சீட் அர்கான் ஒதுக்கப்படுது. அதுல 3 புட்டுவம், எத்தனை புட்டுவம், 3 ஆசனங்கள் முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இதுதான் பிரச்சனை காரணம். 46 முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்படுது. இதை வைத்து என்ன செய்கிறார்கள், அந்த அல்மாவி என்று சொல்லப்படுகிற அமைப்பினர் எங்கடா சந்தர்ப்பம் வருது முஸ்லீம்கள் அழிக்கிறதுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியே இருக்கிற நேரம் நான் நினைக்கிறேன், 6ஆம் மாசம் 8ஆம் திகதிக்கு பின்னால வார நாள் என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு பஸ் நிறைய உலமாக்களும் தாயிகளும் போறாங்க, அவர்கள் எங்க போறாங்க, ஒரு ராணுவம் சொல்லப்படுற தலைநகரை நோக்கி போறாங்க. அந்த பஸ் அப்படியே நிப்பாட்டி அதுல இருந்த உலமாக்கள் தாயிகளை எல்லாம் கீழறக்கி கடுமையான காட்டு மிராண்டித்தனமான செயற்பாடுகளை செய்து 466 பேர் சென்று கொண்டிருக்காங்க. அதை பாக்குறவங்க சொல்றாங்க, இது மனுஷன் செய்யற வேலையா, கண்ணை வெளியே கலப்பு இருக்குது, மூளைய வெளியே கலப்பு இருக்குது, குடலை வெளியே கலப்பு இருக்குது, கை கால வேறையாக்கி இருக்குது, அவ்வளவு கடுமையான தொந்தரவுக்கு உட்படுத்தப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுக்கு பிறகு என்ன நடக்கும், முஸ்லீம்களுக்கு இவ்வளவு பெரிய அறிவு வந்து ஆர்ப்பாட்டம் நடக்கும், அப்படித்தானே. உடனே என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு எல்லா பள்ளிகளும் வட்டம் பண்றாங்க, வட்டம் பண்ணி சொல்றாங்க யாரும் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடாது. ஜும்மாவை தொழுது எப்படி தெரியுமா வெளியே வரணும், ஒருத்தர் ஒருத்தராதான் வரணும். வரும் பொழுது மத தலைவர்கள் அதுல ருஹ்பானண்டே போடுறாங்க, நீங்க போய் பாத்தீங்கன்னா எல்லா போட்டோலயும் என்ன இருப்பாங்க, மத தலைவர்கள் இருப்பாங்க, கத்தியோட புல்லோட, அல்லாஹ் அக்பர், ஆச்சரியமா இருக்குது. என்ன செய்வாங்க, வெளியே இருந்து பெரிய பெரிய கல்லால் அடிக்கிறது, தனியா வாரவனுக்கு அடிச்சு அதனால பல பேர் கொல்லப்படுறாங்க. இது ஜூன் மாதத்துடைய நினைக்கிறேன் 2வது வெள்ளிக்கிழமை நடக்கிற நிகழ்வு. அப்ப என்ன செய்யலாம், உடனே முஸ்லீம்கள் ஒன்று சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்யலாம், உடனே போடுறாங்க ஊரடங்கு சட்டம், யாருக்கும் வெளியே வரையலாம். செஞ்சு போட்டு என்ன நடக்க தெரியுமா, வீட்டுக்கு எல்லாம் முஸ்லீம்கள் இருப்பாங்க, இங்க வாப்பா வெளியே கூட்டிங்க வந்து வெட்டுறது, வீட்டோட நெருப்ப ஊத்தி பத்த வைக்கிறது, அல்லாஹு அக்பர். இப்படி சமீ இந்த 2.5 மாசத்துக்கு 30,000 பேர், கிட்டத்தட்ட 30,000 பேர், 25 தாண்டிட்டது, 25,000 தாண்டி விட்டது முஸ்லீம்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். நீங்க போய் பாருங்க, நெருப்ப பத்த வச்சு அதுக்கு மேலால ஒரு தகட வச்சு அதுல உயிரோட குழந்தைகளை தூக்கி போடுறாங்க, வெந்து சாகட்டும். ஒருத்தர் தப்பி ஓடி வார் என்று சொன்னா அவரை பிடிச்சி நெருப்புல தூக்கி வீசுறது, அல்லாஹு அக்பர். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் ஏதோ எங்களுக்கு இருக்கிற வசதியினால் சந்தோஷமாக இருக்கிறோம், எங்களுடைய சகோதரர்களை பற்றி சிந்திக்கிற ஒரு கடமை இருக்கிறது. முஸ்லீம்களுக்கு இப்படி ஒன்று நடக்குதான்னு தெரியாது, அப்படித்தானே. எங்கட ஜம்மியத்துல மக்களும் இப்படி ஆப்கானிஸ்தான்ல பலஸ்தீன்ல அடிச்சாதான் என்ன செய்வாங்களாம், குணு தோதுவாங்களாம், அப்படித்தானே. இதுக்கு ஒன்றும் இல்ல, இதை பத்தி அறிக்கையுமே ஒன்றும் இல்ல, அல்லாஹு அக்பர். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைக்கு நிலைமை 1000 விட அதிகமான வீடுகள் சேதமாக்கப்பட்டு இப்படி கொடுமை நடக்கிற நேரத்தில் முஸ்லீம்கள் என்ன செய்வாங்களாம், தொல்ல தாங்க இல்லாம முஸ்லீம் நாடு அப்படித்தானே பங்களாதேஷ் இன்னைக்கு ஓடுவார்களாம், அவங்க என்ன செஞ்சிருக்காங்க தெரியுமா, போர்டர்ல ராணுவத்தை போல உள்ளுக்கு வந்தா சுடுவோம். அல்லாஹு அக்பர். முஸ்லீம்களுக்கு சார்பாக துவா செய்யறதா, காபிர்களுக்கு எதிராக பதுவா செய்யறதா? முஸ்லீம்களுக்கு எதிராக துவா செய்யறதா, காபிர்களுக்கு எதிராக பதுவா செய்யறதா? அல்லாஹு அக்பர். அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, இலங்கையின் விவகாரத்துக்கு அரபு நாடுகள் எல்லாம் ஐக்கிய நாட்டு சபையில் இலங்கைக்கு சார்பாக பேசுகிறது. இந்த பர்மாவை பத்தி எத்தனை முஸ்லீம் நாடு பேசிச்சு கேக்குறேன் நான், எத்தனை முஸ்லீம் நாடு பேசி இருக்குது? ஒரு சில நாடுகள் மறைமுகமா பேசி இருக்குது, வெளிப்படையா இதுவரைக்கும் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு கருத்துமை ஒன்றும் செய்யப்படவில்லை. அந்த அளவுக்கு முஸ்லீம்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா, நபிகளா சொன்னாங்க, உப்பு துன்யா வக்கராஹியத்துல் மௌத், உலக ஆசை மௌத்தை பற்றியவை, ஏண்ட புட்டுவத்தை நான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பதுல கவனமா இருக்கிறாங்க. அதனால அதை பத்தி பேசுறதே கிடையாது முஸ்லீம் தலைமைகள். அப்படி என்றால் எங்களுக்கு என்று உதவி செய்வதற்கு யார் இருக்கிறார்கள், எங்களுக்கு என்று உதவி செய்வதற்கு யார் இருக்கிறார்கள்? எங்களுடைய பள்ளிகள் இன்றைக்கு அடைக்கப்படுகிறது என்றால், இன்றைக்கு பள்ளிகளுக்கு எதிராக ஆர்ப்பாட்டங்கள் நடக்கிறது என்று சொன்னால், நாளைக்கு எங்களுக்கு என்ன நடக்கலாம்? அன்பான் இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகளா சொன்னாங்க, நாங்கள் ஒரு சகோதரனுக்காக மறைந்து பிரார்த்தனை செய்கிற பொழுது ஒரு மலக்கை வைத்தால் என்ன செய்கிறான் தெரியுமா, உனக்கு அது போன்று கிடைக்கட்டும். நாங்கள் ஒரு முஸ்லிம்ட விடுதலைக்காக துவா செய்கிறோமா, அந்த மலக்கு கேட்பார், உனக்கு அது மாதிரி கிடைக்கட்டும். அப்ப எங்களுடைய விடுதலைக்கு நம்ம செய்கிற துவா காரணமா இருக்க போகுது. நமக்கு ஆயுதத்தால் உதவி செய்யலாது, நமக்கு பொருளாதாரத்தால் உதவி செய்யலாது. எந்த அளவுக்கு நாடு நஷ்டமாய் போய்விட்டது தெரியுமா, வெளிநாட்டிலிருந்து ஒருவர் என்னுடைய அக்கவுண்ட்டுக்கு 5 லட்சம் பொருளாதாரத்தில் உதவி செய்யாது, உடலால் உதவி செய்யாது. நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் என்ன தெரியுமா, அத்துஆ, அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்நாட்டு முஸ்லீம்களின் விடுதலைக்காக பிரார்த்தனை செய்வோம், எங்களுக்கு அல்லாஹ் விடுதலையை நிச்சயம் தருவான். ஏன் தெரியுமா, இன்றைக்கு நம்ம நாட்டிலங்களுக்காக பிரார்த்தனை செய்வோம், அதுவே எங்களுடைய விடிவுக்கு காரணமாக இருக்க போகிறது என்பதை இந்த ரமதானிலே நானும் நீங்கள் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு சுஜூதிலே கேட்கிற துவாக்கள், அத்தஹியாத்திலே கேட்கிற துவாக்களில் நிறைய அந்த இஸ்லாமிய உறவுகளுக்காக கேட்டு அவர்களுடைய விடுதலைக்காகவும் எங்களுடைய உரிமைகளுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் கேட்போம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்ய வேண்டும். வாஹிர் தஅவானா. الحمد لله.